పెట్టి.
வணக்கம். நான் வழக்கறிஞர் ஜார்ஜ் மார்க்ஸ், தமிழ்நாடு தொழிலாளர் உரிமைக்கான கூட்டமைப்பு. தேர்தல் நடக்கும் இந்த வேளையில் தொழிலாளர் சொந்தங்களாகிய உங்களுடன் தேர்தல் குறித்தும், வாக்குரிமை குறித்தும், தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் குறித்தும் பல்வேறு சுவாரஸ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. நம்மளுடைய தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையமானது 1950 ஜனவரி 25 நிறுவப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பு. வேறு எந்த அரசியல் கட்சியோ அதிகார மையங்களோ நேரடியாக அதனுடைய அதிகாரத்தில் தலையிட முடியாது. மாநில அளவில் எம்எல்ஏ, மத்தியில் எம்பி தொடங்கி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய, தேர்தல் நடத்தக்கூடிய உரிமை பெற்ற அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 324 படி தேர்தல் ஆணையத்தின் பணிகள் அப்பொழுது வகுக்கப்பட்டன. பிறகு ஒரு வருடம் கழித்து 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் ஆணையத்தின் பணிகள் இன்று வரை கட்டமைத்து நடத்தப்படுகின்றன. முதல் தேர்தல் ஆணையராக சுமாரன் சென் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள். நியமனம் செய்யப்பட்டவுடன் தேர்தலை, முதல் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இப்பொழுது போல் அப்பொழுது வசதிகள் கிடையாது. அப்பொழுது நம்மளுடைய மக்களுடைய கல்வி அறிவு 85%. எனவே அந்த நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதில் பல்வேறு இக்கட்டுகளை சந்தித்தார் அன்றைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த சுமாரன் சென் ஐஏஎஸ். 6 மாதங்கள் முன்பே தேர்தல் பணியை தொடங்கினார். முதல் முறையாக வாக்காளர்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. 16,000 களப்பணியாளர்களை கொண்டு 17.3 கோடி தேர்தல் ஓட்டு அளிக்கக்கூடிய உரிமை பெற்றோர் பட்டியல் படுத்தப்பட்டனர். 1951 அக்டோபர் தொடங்கி 1952 பிப்ரவரி வரை இந்த தேர்தல் நடைபெற்றது. மொத்தமாக 489 எம்பிக்களுக்கான போட்டியில் 1989 பேர் பல்வேறு கட்சிகள் சார்பாக கிட்டத்தட்ட 55 கட்சிகள் செயல்பட்டன. 1949 இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்பு நேரு தலைமையிலான அமைச்சரவை அமைக்கப்பட்டது. அதில் அமைச்சர்களாக இருந்த பலர் தங்களுடைய அமைச்சர் பதவியை துறந்து பல்வேறு கட்சிகளை தொடங்கி தேர்தல் களத்தில் முதல் முறையாக தேர்தலில் களம் கண்டனர். 196,000 வாக்குச்சாவடிகள், அதில் 27,000 வாக்குச்சாவடிகள் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டது. மிகப்பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டு தேர்தலை நடத்தி காட்டினார். அப்பொழுது 45% வாக்குகளை பெற்று 364 இடங்களை கைப்பற்றி நேரு தலைமையிலான காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றியது. 1958 வரை முதல் தேர்தல் ஆணையர் சுமாரன் சென் அவர்கள் பதவியில் இருந்தார்கள். 1957 நடைபெற்ற 2வது நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றிகரமாக நடத்தி காட்டினார்கள். 1989 இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தது. ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி, அவருடன் துணையாக 2 துணை ஆணையர்கள் நியமனம் செய்து அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இதுவே தேர்தல் ஆணையத்தின் வரலாறு. தேர்தல் ஆணையம் பற்றி தெரிந்து கொள்ளும் முன்பு இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தையும் தேர்தல் ஆணையத்தின் தன்னாட்சி அமைப்பின் அதிகாரத்தையும் சரியாக பயன்படுத்தியவர் தமிழகத்திலிருந்து தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சேசன் அவர்கள். அவர்கள்தான் இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்ட தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை கொண்டு வந்தவர்கள். முன்பு யார் எவ்வளவு செலவு வேண்டாலும் செய்யலாம் என்று இந்த நிலைமையை மாற்றி வரைமுறைகள், விதிமுறைகள் வகுக்கப்பட்டன. ஆடிட்டிங் தணிக்கை செய்யப்பட்டது. வேட்பாளரின் செலவு தொகை, இரவு நேர பிரச்சாரங்கள் தடை செய்யப்பட்டன. குழந்தைகளும் முதியவர்களுக்காக இது போன்ற பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தார். பணம் கொடுப்பதையும் பண விநியோகம் செய்வதையும் கடுமையாக தடை செய்தார். மத்திய போலீஸ் பாதுகாப்பு படையை முறையாக பயன்படுத்தி தேர்தலை நடத்தி காட்டினார். தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார். இதையும் நாம் அறிந்து கொள்வது முக்கியமானது. மேலும் இது குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நன்றி.